إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل على هذا النبي الكريم وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى أصل من كل عبادات فاتقوا الله وأطيعوه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم أنا مدل அமுத நட்சத்திர கிரகங்கள் வரையிலும் சிறியதும் பெரியதுமான பிரபஞ்ச வஸ்துக்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ஆட்சி செய்யும் வல்லநாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. பாலைவனத்தில் பூத்த ரோஜாவை போல், முள்ளில்லா இலந்தையை போல் இப்பாருலகில் உதித்து பாசத்தாலும் நேசத்தாலும் பண்பை வளர்த்து வன்பை அழித்த எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியாயின்கள், மூமீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டி, புனிதமான ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி, அவனுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அம்பு சகோதரர்களே, வல்லவநாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளெல்லாம் விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லா கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வல்லவநாயன் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பூமியிலே அதிகமான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அதே போன்று விண்ணிலும் கடலிலும் காற்றிலும் பல வகையான படைப்பினங்களை படைத்து அவற்றுள் ஊர்வன, நடப்பன, பரப்பன, பாய்வன போன்ற பல வகையான ஜீவராசிகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அவ்வாறு இருந்த போதிலும் இந்த படைப்புகளிலே உன்னதமான ஒரு படைப்பாக இருக்கும் என்றால் அது மனித சிருஷ்டியாகத்தான் இருக்கின்றது. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், சங்கைப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதனுடைய கண்ணியம், இந்த மகத்துவம் எதிலிருந்து வேறுபடுகின்றது? ஏனைய படைப்பினங்களை விட இந்த மனிதன் எவ்வாறு வேற்றுமைப்படுகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, அவனுடைய உணவிலும் உடையிலும் உறக்கத்திலும் ஊனிலும் நடை உடை பாவனை அனைத்திலுமே ஏனைய படைப்பிணங்களை விட இந்த மனிதன் வேறுபடுகின்றான். இதனால் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அழகுக்கு பெயர் போன பறவைகள் இருக்கின்றது, பலத்துக்கு பெயர் போன யானை இருக்கிறது, வீரத்துக்கு பெயர் போன சிங்கம் இருக்கிறது, ஆயுளிலே நீண்ட காலம் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கிறது. இவ்வாறு இருந்தும் இவைகளை விட அல்லாஹ் கூறக்கூடிய அழகிய அமைப்பில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு என்றால் அது இந்த மனிதனாகவே இருக்கின்றான். நாங்கள் இந்த மனித சமூகத்தை அழகான முறையிலே நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம், கட்டமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இப்படியாக அல்லாஹுவால் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய இந்த மனிதன்
இவனை படைப்பதற்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த மூலப்பொருளை பார்த்தோம் என்றால் அது மண்ணாக இருக்கிறது, களிமண்ணாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதனையும் எங்களுக்கு கூறுகின்ற பொழுது கலகல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபக்கார், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து நாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த வகையில் மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மனிதனுடைய மூலப்பொருள் மண்ணாக இருக்கிறது. எல்லோருக்கும் அறிந்த ஒரு விடயம்தான், மூலப்பொருளில் என்ன தன்மைகள் காணப்படுகின்றதோ அவைகள் முடிவு பொருளில் பிரதிபலிக்கும் என்பதில் கருத்து வேற்றுமாறு கிடையாது. அந்த வகையிலே இந்த மனித உடல் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. எனவே இந்த மனித உடல் இருக்கிறதே, இந்த பூமிக்கு மேலால் உருவாகக்கூடிய ஆடம்பர டாம்பீகமான பொருட்களை ஆள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மனித உயிரோ அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. இதனை அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நாங்கள் மனிதனை எமது கரத்தால் படைத்து எம்முடைய உயிரிலிருந்து நாங்கள் அவருக்கு உயிர் கொடுத்தோம் மனிதனுக்கு. அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்து எமக்கு ஊதப்பட்ட இந்த உயிர்கள், இந்த உயிர் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, அவைகளுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதில் அதிக நாட்டம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனிதனுடைய உடல் உயிர் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டும் இரண்டு விதமான விடயங்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவருக்கு துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சுவர்க்கத்தில் வாழச் செய்தான். என்றிருந்தும் ஒரு கட்டளை விதிவிலக்கை விதிக்கியிருந்தான், அந்த மரத்திடம் செல்ல வேண்டாம் என்று அங்கு சென்றார்கள். அல்லாஹுடைய அங்கே ஏவல் இருக்கவில்லை, நாட்டம் இருந்தது. அல்லாஹு தஆலா அந்த மரத்திடம் போகுமாறு ஏவவில்லை, ஆனால் அந்த மரத்திடம் போக வேண்டும் என்ற நாட்டம் இருந்தது. அதனால் அவர்கள் அங்கே சென்றார்கள். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவரை உலகுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்தான். அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் உலகுக்கு செல்லுங்கள் என்று கூறிய பொழுது உயிர் அல்லாஹுவிடம் சண்டை செய்தது. எப்படி என்றால், ஆதம்தான் தவறு செய்தவர், நான் அல்ல தவறு செய்தவன். நான் பொதுவாக ஆத்மாக்கள் எல்லாம் சுகத்தை விரும்பும், அதனால் அவைகள் சுவனத்தை விரும்பியது. அல்லாஹ்விடம் கேட்டது, யா அல்லாஹ், நான் உன்னில் நின்றும் உண்டானவன், நான் உலகுக்கு செல்ல மாட்டேன், நான் உன்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யவில்லை, நீ ஆதமை வேண்டுமானால் அனுப்பலாம் என்று கூறியது. அதற்கு அல்லாஹு தஆலா சொன்னான், ஆதம் என்றால் உடலும் உயிரும் சேர்ந்ததுதானே, நீ என்னில் நின்றும் உண்டாவனாக இருந்தாலும் நீ அவர் உலகுக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்றது. உயிர் விட்டு கொடுக்கவில்லை, இல்லை நான் உலகுக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னது. அல்லாஹு தஆலா சொன்னான், நீ நான் சில கட்டளைகளை உனக்கு தருவேன், நீ அவ்வாறு உலகுக்கு சென்று அவைகளை நீ சிறந்த முறையிலே நிலைநாட்டினா என்றால் உன்னை நான் நிரந்தரமாக இந்த சுவனத்தில் வாழ வைப்பேன் என்று சொன்னது. அப்பொழுது உயிர் அதை சவாலாக எடுத்துக்கொண்டது. சொன்னது, யா அல்லாஹ், என்னை பூமிக்கு அல்ல அகல பாதாளம் எங்கு வேண்டுமானாலும் அனுப்பு, நான் உன்னுடைய கட்டளைகளை கச்சிதமாக நிறைவேற்றி சுவனத்தை அடைவதற்கு நான் தயாராகவே வருவேன் என்று கூறியது. அல்லாஹு தஆலாவும் அதனை வாழ்த்தி அனுப்பினான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மனிதனுடைய உடம்பிலே ஒரு மனிதனுக்கு முன்னால் அல்லாஹுடைய கட்டளை வருகிறது அல்லது ஏனைய பாவமான விடயங்கள் முன்வருகிறது என்றால் அங்கே இரண்டு விதமான தாக்கங்கள் இருக்கிறது. ஒன்று உடல் இருக்கிறது, அது சுகத்தை செய்வதற்கு அது எப்பொழுதும் எத்தனித்துக் கொண்டே இருக்கும். உயிர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அது எப்பொழுதும் எத்தனித்துக் கொண்டே இருக்கும். இவ்வாறாக இரண்டுக்கும் இடையிலே ஒரு சண்டை வரும். இதனை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையிலே எமக்கும் சொல்லி தந்தார்கள். இன்ன ஃபிப்னி ஆதம் லம்மத்தான் லம்மத்தும் மின ஷைத்தான் வ லம்மத்தும் மின மலாயிகா, ஆதமுடைய மனிதனுடைய உள்ளத்திலே இரண்டு விதமான ஊசலாட்டங்கள் ஏற்படும். ஒன்று மலக்கிடம் இருந்து வரும், இன்னும் ஒன்று ஷைத்தானிடத்தில் இருந்து வரும். நாங்களும் சொல்லுகின்றோம் அல்லவா, இருதயம் என்று சொல்லுகின்றோம் உள்ளத்துக்கு. அரு இது இரு உதயம், இரண்டு விதமான உதயங்கள் உள்ளத்திலே ஏற்படும். இரண்டு விதமான எண்ணங்கள் ஏற்படும், இரண்டு விதமான நாட்டங்கள் ஏற்படும். இப்பொழுது ஒரு விடயம் முன்வருகின்ற பொழுது அழகான முறையிலே அதை செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக இந்த மனிதன் அதனை செய்ய வேண்டும் என்றால், அல்லது அதிலிருந்து அந்த பாவமான விடயத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே முஜாஹதா தேவைப்படுகிறது, தியாகம் தேவைப்படுகிறது. தனக்குள்ளதை கொடுப்பது தர்மம், தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தயாளம், தன்னையே கொடுப்பது தானே தியாகம். அதனால் அல்லாஹுடைய கட்டளைகளை செய்வதற்கும் அவனுடைய விளக்கலிலிருந்து தவிந்து கொள்வதற்கும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றான் மனிதன். அந்த வகையில மேலான சகோதரர்களே, அதிகமான தியாகங்கள் எம்மிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். தியானத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் இருக்கிறதே, சன்மானங்கள் இருக்கிறதே, அது மகத்தானது, மேன்மையானது. அதனால் நாங்கள் தியாகத்தை செய்வதற்கு நாங்கள் சித்தமுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எந்த ஒரு தியாகமும் செய்வதற்கு தயாரில்லை, ஆனால் எமக்கு முன்னால் உண்டான நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், அவுலியாக்கள் செய்த அந்த இன்னொரு அண்ண தியாகங்களை செய்துவிட்டு யாசித்த சுவனத்தை நாங்களும் விரும்புகின்றோம். இதை யோசிப்பதற்கு கூட நாங்கள் அருகதையுடையவர்களாக இருக்கிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மேலான சகோதரர்களே, எங்களுடைய தியாகம் இன்றைய காலத்திலே எவ்வாறாக இருக்கிறது என்றால், சில மணித்துளிகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பதற்கு தியாக உணர்வு இல்லாமல் எத்தனை பேர் தொழுகைகளை வீணாக்கி இருக்கின்றோம். உணவையும் உணர்வையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு எங்களால் முடியாமல் எத்தனை பேர் நோன்பை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் அந்த சொத்தில் இருந்து அதனை சரியான முறையிலே கணக்கு பார்த்து அவனுக்காக வேண்டி அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பதற்கு தியாக உணர்வு இல்லாமல் ஜக்காத்தை தடுத்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். எமது உடலையும் பொருளையும் எடுத்து இறைவனுக்காக வேண்டி ஹஜ் செய்வதற்கு சக்தி இருந்தும் அதனை செய்வதற்கு தியாக உணர்வு இல்லாமல் அதனை செய்யாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர். மேலான சகோதரர்களே, இப்படியெல்லாம் கூறுவதேன், உலகிலே பெருமதியற்ற ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுவிடுங்கள் என்றால் அதனை கூட நாங்கள் தியாகம் செய்வதற்கு எத்தனை கணம் யோசிக்கின்றோம், எத்தனை பேர் அந்த முடிவில் இருக்கின்றோம். ஆம் மேலான சகோதரர்களே, நான் எது ஒன்றையும் கூறவில்லை, தாடியை கூறுகின்றேன். உலகிலே ரோமத்துக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது, யாருமே ரோமத்தை காசு கொடுத்து வாங்குவதும் கிடையாது. இந்த ரோமத்தை, விலை மதிப்பற்றதை, இதனை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய முகங்களிலே விட்டுவிடுங்கள் என்றால் எத்தனை பேர் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த முகத்திலே எங்களுடைய தாடிகளை விடுவதற்கு அந்த தியாகமான உணர்வு எங்களிடம் எத்தனை பேரிடையே இருக்கிறது. அதேபோல் உங்களுடைய கடா மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் கணப்பொழுதாக மணிக்கணக்காக எத்தனை பேர் யோசிக்கின்றோம். மேலான சகோதரர்களே, இப்படியாக ஆக கீழ்த்தரமான, அதாவது தியாகத்திலே மிகவும் எல்லோராலும் மேற்கொள்ளக்கூடிய இந்த தியாகங்களை செய்வதற்கு எம்மிலே அந்த உணர்வு கிடையாது என்றிருந்தாலும், உத்தம சஹாபாக்கள் உயிரை, உடலை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்து யாசித்த அந்த சுவர்க்கத்தை நாங்களும் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, இந்த தியாக உணர்வுகள் எங்களிடத்திலே வர வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய இபாதத்துடைய விடயத்திலும், எங்களுடைய குடும்ப அல்லது எங்களுடைய நாவுக்கு ருசியாக நாங்கள் உண்ணுவதில் எப்படியான தியாகங்களை நாங்கள் செய்கின்றோம். அல்லாமா அஷ்ரப் அலி தானவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு உதாரணத்தை எல்லோருக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரனே, நீ வீடு செல்கின்றாய், உனது மனைவி உனக்கு உணவு படைக்கின்றாள், நீ சாப்பிடுகின்ற பொழுது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருப்பதை உணர்கின்றாய், உன்னுடைய முகம் மாறுகிறது, அந்த சாப்பாட்டு தட்டை நீ ஓரம் கட்டுகின்றாய். அதே போன்று மறுநாள் செல்கின்றாய், உனது அன்பான மனைவி உனக்கு உணவு படைக்கின்றாள், நீயும் அதே போலதான் உணவிலே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருப்பதை உணர்கின்றாய், நீ கோபத்தால் வெடிக்கின்றாய், பரிமாறும் தட்டு அங்கே பறக்கும் தட்டாக மாறிவிடுகின்றது. மூன்றாம் நாள் செல்கின்றாய், அதே போல உனது மனைவி உனக்கு உணவு பரிமாறுகின்றாள், நீ உப்பு கூடுதலாக இருப்பதை உணர்கின்றாய், நீ பொறுக்க மாட்டாய், உன்னுடைய உணவு தட்டு பறக்கும் தட்டாக மாறிவிடும், நீ உனது ஆடைகளை நீ அழகான முறையிலே அடுக்கிக் கொள்வாய், வீடு செல்வதற்கு உணவு சமைப்பதற்கு கூட உப்பு கூட போடுவதற்கு தகுதி இல்லாதவள் தெரியாதவளுடன் நான் எதற்காக வேண்டி குடும்பம் நடத்த வேண்டும் என்று நீ குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதை நீ முடிவு செய்து விடுகின்றாய். ஆனால் அதே போன்று நீ ஒரு நாள் வீடு செல்கின்றாய், உனது அன்பான மனைவி தொடவில்லை, நீ என்ன செய்ய வேண்டும்? கோபத்தால் வெடிக்க வேண்டும். சுடு சொல்லாவது சொல்லுகின்றோமா? கிடையாது. மறுநாள் போகின்றாய், உனது மனைவி தொழவில்லை, நீ கோபத்தால் வெடிக்க வேண்டும், உனது உணவு தட்டு பறக்கும் தட்டாக மாற வேண்டும். அவ்வாறு நடக்கின்றதா? கிடையாது. மறுநாளும் செல்கின்றாய், உனது மனைவி தொழவில்லை, நீ என்ன செய்ய வேண்டும்? உனது பொட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு உனது தாய் வீட்டுக்கு செல்வதற்கு நீ தயாராக வேண்டும். அப்படி நடக்கின்றதா? இப்படியெல்லாம் செய்தால் வாழலாமா என்று நீ தத்துவம் பேசுகின்றாய். ஏனென்றால் நீ ஒரு சுடு சொல்லு கூட சொல்ல மாட்டாய். காரணம், உன்னுடைய கணிப்பிலே உப்பை விட கேவலமானதுதான் தொழுகை. நாங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. உலகளாவிய ரீதியிலே சின்ன விஜயங்களுக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தவறு செய்தால் தண்டிப்போம், அதனை அழகான முறையிலே சரி செய்வோம். தீனியத்தான விடயங்களிலே எவ்வளவோ பெரிய பாரிய பிளவு இருக்கிறது, விரிசல் ஏற்பட்டிருக்கிறது, அதனை நாங்கள் பக்கமாகவும் திரும்பி பார்ப்பது கிடையாது என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உணர்வு தான் என்ன? எம்மிடத்தில் காணப்படக்கூடிய தியாகத்தின் உணர்வு தான் என்ன? அந்த உப்பை நாங்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. உப்பு சரியாக உணவிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று ஏன் நாங்கள் எங்களுடைய இபாதத்துடைய விஷயத்திலே, தொழுகையுடைய விடயத்திலே சரியான முறையிலே நானும் எனது மனைவியும் எனது குடும்பமும் மற்ற உற்றார் உறவினர்களும் சரியான நடக்க வேண்டும் எனக்கூடிய உணர்வு ஏன் எமக்கு வருவது கிடையாது? மேலான சகோதரர்களே, நாங்கள் தொழுகையை லேசான ஒரு அமலாக நாங்கள் கருதிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா எல்லா வகையான பாவங்களுக்கும் ஒரு வகையான ஒரு குற்றம் என்றால் அதற்கு ஒரு தண்டனையை தான் வைத்திருக்கின்றான். இப்படியாக எல்லா குற்றங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தண்டனைகளை தான் வைத்திருக்கின்றான். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையிலே ஒரு அமல், அது ஒரு விஷயம், அது விடுபடுகின்ற நிலைமைகளை பொறுத்து அல்லாஹு தஆலா தண்டனைகளை வகைப்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதர் தொழுகின்றால் தொழுகையிலே அவருக்கு தொடர்ச்சி கிடையாது, விட்டுவிட்டு தொழுகின்றார் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தொழுகையை விட்டுவிட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கையா எனக்கூடிய நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதேபோல் மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காதவர்கள் எம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? இப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை கியாமத்து நாளையிலே நாங்கள் எல்லாம் சொல்லி நாங்கள் காபிர்கள் கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் உலகிலே சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, நாங்கள் தான் ஏகத்துவ கொள்கையுடையவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உன்னதமான கலிமாவை மொழிந்திருக்கின்றோம், இந்த உலகத்தினுடைய மூட மந்திரத்தை நாங்கள் மொழிந்திருக்கிறோம், நாங்கள் சுவர்க்கத்துக்குத்தான் தகுதியானவர்கள் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தீர்களே, இன்று எங்களுடன் நீங்களும் வந்திருப்பதற்குரிய காரணம் தான் என்ன என்று எள்ளி நகை ஆடுகின்ற பொழுது இந்த முஸ்லீம் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா குன்னா முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், இந்த ஸக்கர் என்ன கூடிய இந்த நரகிலே எங்களுடன் நீங்களும் இருப்பதற்குண்டான காரணம் தான் என்ன என்று காபிர்கள் கேட்கின்ற பொழுது இந்த முஸ்லீம் சொல்லக்கூடிய விடை என்னவென்றால், நான் தொழுதவனாக இருக்கவில்லை, தொழவில்லை, அதனால் ஸக்கர் எனக்கூடிய நெருப்பை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்தது. அதே போன்றுதான் மேலான சகோதரர்களே, தொழுகின்றோம், தொழுகையிலே ஒரு கவனம் கிடையாது. அதாவது நான் இதை சொல்லவில்லை, தொழுகையிலே ரக்காத் எத்தனை தொழுதோம் அது வித்தியாசமாக சில நேரங்களில் மறந்து போகின்றது என்றால் அதில் குற்றம் கிடையாது. நாங்கள் தொழுகையை மறந்து கெட்டதாக அதனை நாங்கள் ஒரு கவனம் இல்லாமல் கிடைத்தால் தொழுவது, இல்லை என்றால் விட்டு விடுவது, எப்படி என்றாலும் எந்த நேரத்தில் என்றாலும் நாங்கள் தொழுது கொள்ளலாம், அல்லது ஒரு நாளைய தொழுகையை மொத்தமாக சேர்த்து தொழுவது, இப்படியான பல விடயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வயல் எனக்கூடிய நரகத்தை வைத்திருக்கின்றான். தொழுகையை மறந்து வாழ்கின்றார்கள் இவர்களுக்கு வயல் எனக்கூடிய நரகம் இருக்கிறது. ஆக மேலான சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு இபாதத், ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு தண்டனை வழங்குகின்ற முறையோ பல வகையாக இருக்கிறது. அந்த தொழுகையுடன் மனிதன் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, அந்த ஒரு மனிதன் எப்படி தொழுகையை விட்டு வாழ்ந்தான் என்பதை பொறுத்தவரை அவனுக்கு ஏற்றா போல் அல்லாஹூ தஆலா தண்டனை வைத்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்னவென்றால், இஸ்லாமிய உணர்வூட்டக்கூடிய பயானாத்துக்கள் இருந்தாலும் சரி, மேடைகளிலாக இருந்தாலும் சரி, ஏனைய இடங்களிலாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு ஏற்ற வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றி வாழாவிட்டால் வறுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படாது, ஒற்றுமை வராது, பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும் என்றெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் இந்த மனிதர் இருக்கின்றார், அவருடைய காலிலே ஹவுதுடைய தண்ணி பட்டிருக்குமோ தெரியாது என்றிருந்தாலும் அவருடைய பொருளாதாரமோ ஓஹோ என்று வளர்கின்றது. அவருடைய பிள்ளைகள் உயர் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழகான முறையிலே தாம்பிகமான படோடபமான வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் பள்ளியும் ரசூலும் என்று நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு என்னதான் கிடைத்தது? இதுவரைக்கும் ஒன்றுமே காணவில்லையே. உலமாக்களும் மற்றவர்களும் எம்மை அச்சுறுத்துகின்றார்கள் போலும், இஸ்லாத்தை சிறந்த முறையிலே செயற்படுத்துவதற்கு இவர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் சுன்னாவையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் போலும் என்ற இந்த சிந்தனைகள் எமக்கு சிலர்களுக்கு மத்தியத்திலே எழக்கூடியதாக இருக்கிறது. இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டமாக இருக்கிறது. இவைகளுக்கு நாங்கள் சோரம் போய்விடக்கூடாது. மேலான சகோதரர்களே, இதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا எம்முடைய கட்டளைகளை யாரெல்லாம் மறந்துகட்டு புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு நாங்கள் பரக்கத்துடைய வாயல்கள் இருக்கிறது அல்லவா, வானம் பூமிகளில் இருந்து அவைகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுப்போம். அவர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகவே விளையும். அவர் நினைத்துக் கொள்வார், ஆஹா இதுவல்லவா வாழ்க்கை, ஆஹா இதுவல்லவா வாழ்க்கை என்று அவர் நினைத்துக் கொள்வார். அவரும் சில நேரத்தில் எண்ணிக்கொள்வார், சுபகுதலாமல் போய்விட்டால் முசீபத் என்று சொல்லுகின்றார்கள், ஷைத்தானுடைய கொடியை ஏந்தி கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் நானுமோ எந்த ஒரு சுபகம் தொழவில்லை இந்த போகத்திலே, ஆனால் என்னுடைய ஏக்கருடைய விளைச்சலோ வட்டையில் அதிகமாக எனக்கு தானே இருக்கிறது, இதுவென்ன இது என்று எங்களில் அதிகமானவர்கள் யோசிப்பது. மேலான சகோதரர்களே, இவைகளை இரக்கமாக அல்லாஹு தலைமைக்கு தள்ளவில்லை, எமக்கு சோதனையாக தந்திருக்கிறான். மிக தெளிவாக சொல்கின்றான், மிக மிக தெளிவாக சொல்கின்றான். நாங்கள் விட்டுவிட மாட்டோம், நாங்கள் அவரை நீளமான மூக்க நாம் கயிறில் விட்டு இருக்கின்றோம், அவர் போகும் இடத்திலெல்லாம் போய் சென்று வரட்டும், நாங்கள் பிடியொன்று பிடிப்போம். அது எந்த நேரத்திலே எப்படியான பிடி என்று அவர் உணர மாட்டார். பிடித்ததன் பிறகுதான் கண்விழித்துக் கொள்வார். நாங்கள் சொல்ல போனால் புழுதி அடங்கிய பின்தான் விளங்கும் ஏறியது குதிரையா கழுதையா என்று. இப்பொழுது நாங்கள் மாயை அதற்குள் இருக்கின்றோம், எமக்கு எது ஒன்றுமே விளங்குவதில்லை, எதை செய்தால் எது சரி எது பிழை என்று ஒன்றுமே விளங்கவில்லை. அதுதான் உலகம் மாயை என்று சொல்லுவார்கள். இந்த புழுதி அடங்க வேண்டும். மேலான சகோதரர்களே, எமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும். இது அற்பம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதனால் மேலான சகோதரர்களே, நாங்கள் இவைகளுக்கெல்லாம் சோரம் போய்விடக் கூடாது. ஷைத்தான் இருக்கின்றான் அல்லவா, இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இவன் தான் முதல் முதலில் யார் சிறந்தவர் எது எவர் சிறந்தவர் இரண்டுக்கு விடயத்து இரண்டு விடயங்களுக்கு மத்தியத்தில் ஒப்பு நோக்கியவன் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய கையால் படைத்தான், அவனுடைய உயிரிலிருந்து உயிரை கொடுத்தான். இப்படியாக அல்லாஹ் பார்த்து பார்த்து படைத்த இந்த மனிதன் ஏனைய படைப்பினைகளை விட சிறந்தவன் உன்னதமானவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் மலக்குமார்களிடத்திலே சொன்னான். அல்லாஹு தஆலா இந்த கண்ணியத்தை எடுத்து காட்டுவதற்காக வேண்டித்தான், இந்த மனிதன் என்பவன் எல்லா படைப்பினங்களை போன்றும் ஒரு படைப்பல்ல, இவன் ஒரு சிறந்தவன், என்னுடைய பிரதிநிதி என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொன்னான், இவனுக்கு நீ ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள். எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள், ஆனால் இபிலிஸ் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹு தஆலா இதனுடைய காரணத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேட்டான். நாம் உமக்கு சொன்னோம் அந்தஸ்ஜுதல் யாதம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு சொன்னபோது, மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்து, இப்லீஸே நாம் உமக்கு சொன்னோம் அல்லவா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய் என்று சொன்ன பொழுது நீ சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்து கொண்டது தான் என்ன என்று கேட்டான். அதற்கு இப்லீஸ் சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட என்னையோ நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதத்தையோ மண்ணிலிருந்து படைத்தாய், எனவே நெருப்பு எந்தோரும் எப்பொழுதும் மண்ணுக்கு சிரம் சாய்க்காது, உயர்ந்தது தாழ்ந்ததற்கு எவ்வாறு சிரம் சாய்ப்பது என்று கேட்டான். அவன் யோசித்ததெல்லாம், மேலான சகோதரர்களே, நெருப்பு எங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய குச்சில் தான் நாங்கள் நெருப்பை எரித்து தலைகீழாக பிடித்தாலும் அது மேலெழுந்துதான் பத்தும். அதேபோன்று மண்ணை நாங்கள் உயர எழுந்தால் அது அவசரமாக எந்த வேகத்தில் சென்றதோ அதே வேகத்தில் கீழே வந்துவிடும். எனவே உயர்ந்தது தாழ்ந்ததற்கு சிரம் சாய்ப்பது முறையல்ல, அதனால் நான் சிரம் சாய்க்க மாட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத்தோ அது வேறாக இருந்தது. மனிதன் என்பவன் மண் என்பது அது பிரயோசனம் அளிக்கக்கூடியது, அதிலே வளர்ச்சி இருக்கிறது, அவைகளை இணைப்பு இருக்கிறது, அதிலே பொறுமை இருக்கிறது. பொறுமைக்கு பெயர் போனது பூமி தானே. ஆனால் நெருப்பிலே அவசரம் இருக்கிறது, எரித்துவிடக்கூடிய தன்மை இருக்கிறது, பிரித்துவிடும். அதனாலே தான் அல்லாஹு தஆலா ஷைத்தானை அதில் இருந்து படைத்தான். ஆனால் ஷைத்தான் இவ்வாறாக யோசித்தான். இதனாலே தான் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகிலே முதல் முதலாக அது சிறந்ததா இது சிறந்ததா, அவர் சிறந்தவரா நான் சிறந்தவரா என்பதை ஒப்பு நோக்கியவன் இபிலிஸாக இருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இபிலிஸ் என்பவனுடைய உண்மையான பெயர் அசாசிர், இவனை செல்லமாக அபு குர்தூஸ் என்று கூடப்படும். இவன் ரயீசுல் மலாயிகா பிஸ்ஸமாஇ துன்யா, முதலாவது வானத்திலே மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். இவனுக்கு நான்கு இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இபாதத்தில் அபரிதமாக இபாதத்துக்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். அதிகமாக அறிவும் பெற்றிருந்தான். மலக்குமார்களுக்கு பாடம் எடுத்தவனாகவே இருந்தான். என்றிருந்தாலும் இவனத்தில் காணப்பட்டதெல்லாம் யார் சிறந்தவர் எண்ணக்கூடிய பெருமை என்று சொல்லலாம். இந்த பெருமையின் காரணமாகத்தான் அல்லாஹுவால் அவன் சபிக்கப்பட்டிருந்தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பினான். அந்த வகையில் மேலான சகோதரர்களே, இப்படியாக ஒரு மனிதன் இந்த உலகிலே அல்லாஹ் மனிதனுக்கென்று சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைவதற்கு முஜாஹதா எண்ணக்கூடியதும், பெருமையில் இருந்து தவிர்ந்து வரக்கூடிய தன்மையும், தொழுகையை மிக பேணுதலாக தொழக்கூடியவர்களாகவும் நாங்கள் மிளிர வேண்டும். இவ்வாறான முறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது என்றால் அதை எத்துணை பெறும் தியாகத்தை எனும் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் செய்துவிடவே வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலாவால் விளக்கப்பட்ட ஒரு விடயம் எம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கீடாக வரப்போகுது என்றால் அதனை எத்துணை பெறும் தியாகம் எனும் செய்து அவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா எமக்கனு என்றென்றும் அழிவே முடிவே இல்லாத அந்த ஆஹ்ரத்துடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் அடைந்து கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கும். அந்த வகையில மேலான சகோதரர்களே, இப்படியான விடயங்களை மனதிலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்றென்றும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை நன்மையாக மாற்றி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னி தந்து விடுவாயாக. யாரெல்லாம் கபருளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மண்ணறைகளை யா அல்லாஹ் சுவனவதியாக மாற்றி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எங்களுக்கு மத்தியத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆக்ரதா வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.